அன்பனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு இரண்டு.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் ஒற்றி வணங்குகிறேன். நமது ஞான குருவாகிய மெய்கண்ட தேவர் திருவடிகளுக்கு உங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் சமர்ப்பித்து மருத்துவ விளக்கத்தை உண்மை நூல் மூலம் உண்மை விளக்கம் மூலம் எங்களுக்கு செய்த நவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளுக்கும் தற்போது திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலின் ஊடாக அதே தத்துவ ஞானத்தை நமக்கு தருகின்ற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கும் உங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த இரண்டு நூல்களுக்குமாக எளிமையும் சிறப்பும் மிகுந்த உரை செய்து நம்மை வழிபடுத்துகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை எல்லோருமாக பணிந்து மகிழ்கின்றோம். இந்த இரண்டாவது நூல் திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூல். நம்முடைய ஞானாசிரியர்களுக்குள்ளே நாலாவதவராக கருதப்படுகிறவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த குரு பரம்பரையிலே மெய்கண்ட தேவர், அவருக்கு அடுத்ததாக அர்ணந்தி சிவாச்சாரியார், அவருக்கு அடுத்ததாக மறைஞான சம்பந்தர், அவருக்கு அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியார் என்று இந்த நால்வரையும் முக்கியப்படுத்தி சொல்வார்கள். நால்வர் தவிர்ந்த வனவாசகம் கடந்த தேவர் போன்றவர்களும் நமக்கு நூல்களை உபகரித்து உதவி இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கிற உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவருட்பயன் குறள் நூல் வடிவிலே எழுதப்பட்டது. திருவள்ளுவரனுடைய அந்த குறட்பாவினுடைய வடிவிலே எழுதியிருக்கிறார். 10 அதிகாரங்கள், 100 குறள்கள், காப்புச்செயில் ஒன்று என்று நூற்றி ஒன்று அதிலே அமைந்திருக்கிறது. இந்த நூலிலேயும் கூட தத்துவ ஞானத்தினுடைய முதல்நிலை பகுதிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது அவற்றை நாம் காண முடியும். சித்தாந்த நூல் 14 8 நூல்களை செய்த பெருமை உமாபதி சிவாச்சாரியாருக்கு உண்டு. எட்டு நூலையும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்வார்கள். அது தவிரவும் அவர் உமாபதி சிவாச்சாரியார் பிள்ளைவாள் அந்தனருள் ஒருவராக இருந்தவர். பெரியகிரி என்ற நிலையை தாண்டி யோகம் ஞானம் என்ற மார்க்கத்துக்குள்ளே நுழைந்தவர். அதனாலே சிறையகிரியாளர்களாலே சற்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்பதெல்லாம் அவரை பற்றிய பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அவர் எழுதிய இந்த திருவருட்பயன் என்ற நூலுக்குள்ளே நுழைய தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய பாயிர பாடலை நேற்று வழங்க தொடங்கி இருக்கிறோம். அதை இன்றைக்கு தொடர்ந்து நேற்று விட்ட இடத்திலே இருந்து படிப்போம். நேற்று விட்ட இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மகாலட்சுமி தோன்றிய பாற்கடல், பாற்கடலை ஒரு சூறை காற்று அடித்து எத்துகிறது. அப்படி எத்துகிற பொழுது பாற்கடல் வானத்திலே போய் தேங்கி நிற்கின்ற காட்சி போல கையில இருக்கிறது என்கிறார். அது தவிர நம்முடைய புண்ணியங்கள், புண்ணிய அது என்ன புண்ணியம், சிவபுண்ணியங்கள் எல்லாம் தொகுத்து மேலெழுந்து நின்றார் போலவும் கையில இருக்கிறது என்கிறார். அந்த கைலையினுடைய காவலை செய்கிறவர் பொற்பிரம்பு வைத்து அந்த கைலைக்கு காவல் செய்கிறவர் நந்தி தேவர். இந்த நந்தி தேவர் மரபிலே வழிவந்தவர் தான் நம்மை கண்ட தேவர் என்கின்ற அந்த செய்தியை சொல்வதற்காக இந்த வர்ணனைகளோடு அந்த சிறப்பு பயிரத்தை ஏற்றுகிறார். அந்த இடத்திலே இருந்து நாங்கள் தொடருவோம்.
16 விளக்கம். திருவருட்பயனுக்கு முன்னுரையாக அமைந்த இப்பாயிர செய்வளை பாடியவர் நிரம்ப அழகிய தேசிகர் என்னும் பழைய உரையாசிரியர். அவர் திருவருட்பயனுக்கு தெளிந்த உரை வகுத்தவர். அவ்வுரையின் தொடக்கத்தில் இப்பாயிரச் செய்யுளை பாடி சேர்த்துள்ளார். சிவபுரானுக்கு உரிய கைலை மலையை முதலில் வருணிக்கிறார். நெடுந்திரள் அன்ன கைலை எனவும், தர்மம் திரண்டு வீத்திருந்த வண்ணமும் போலும் கைலை எனவும் தனித்தனியே கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும். கைலையை காக்கும் திருநந்தி தேவர் சிவபிரானுக்குரிய திருவுருவை தாமும் பெற்றவர். அவரை அபரசம்பு என்பர். அது பற்றியே கண்ணுதற் கடவுள் நந்தி என இங்கு குறிக்கப்பெற்றார். அவரது திருவடியை உள்ளத்திலும் சென்னியிலும் கொண்டு போற்றும் திருக்கைலாய பரம்பரையில் உபதேசம் பெற்றவர் ஆதலின் மைகண்ட தேவர் நந்தி தாள் சுமந்து வந்த வழித்தோன்றல் என சிறப்பிக்க பெற்றார். அவர் ஞான ஒளி வீசும் கதிரவனாய் தோன்றினர் ஆதலின் விஞ்சை வாழ் இரவி எனப்பட்டார். விஞ்சை வித்தை, அதாவது அறிவு, இங்கு மெய்யறிவாகிய ஞானத்தை குறித்தது. வாழ் ஒளி, ஓம் என்னும் பிரணவத்தை ஒரு தனிக்குடிலை என்றார். ஊமை மறையாகிய அது வேதங்களை தன்னகத்து அடக்கி நிற்பது போல அளவால் சிறிய சிவஞான போதம் அறிவு நூல் பொருள் முழுவதையும் தன்னுள்ளே அடங்க கொண்டு நிற்கிறது என்பது கருத்து.
அந்த தொடரை திருப்பி வாசிங்க. ஊமை,
ஓம் என்னும் பிரணவத்தை ஒரு தனிக்குடிலை என்றார். ஊமை மறையாகிய அது வேதங்களை தன் அகத்து அடக்கி நிற்பது போல அளவால் சிறிய சிவஞான போதம் அறிவு நூல் பொருள் முழுவதையும் தன்னுள்ளே அடங்க கொண்டு நிற்கிறது என்பது கருத்து.
ஊமை மறையாகி
அது வேதங்களை தன்னகத்து அடக்கி நிற்பது போல அப்படிங்கிறார்.
ஓங்காரத்துக்கு ஊமை மறை என்று ஒரு பெயர் நாங்கள் படிக்கிறோம். அதை பதிவு செய்து கொடுங்கள். நான் நினைக்கிறேன் வேதத்தினுடைய மொத்தத்தில் எனக்குள்ளே வெளிப்படுத்தி காட்டாமல் உள்ளடக்கி நிற்கிறபடியால் ஒருவேளை அது ஊமை மறை என்று சொல்லப்பட்டிருக்கலாம்.
சிவஞான போதம் என்னும் முதல் நூலும் சிவஞான சித்தியார் என்னும் வழி நூலும் இருக்கும் போது சிவப்பிரகாசம் என்னும் நூலை ஏன் செய்ய வேண்டும் என்னும் வினாவை எழுப்பிக் கொண்டு அதற்கு விடை கூறுகிறார். செறிவும் திட்ப நுட்பமும் வாய்ந்த சிவஞான போத நூலின் சுருக்கம் அதனை அறிய புகுவோர்க்கு இடர்பாட்டினை தருவதாய் உள்ளது. அவ்வாறே பற்பல சமய பொருள் நிலைகளை சாடி மறுத்து திருவருளால் தெளிவதற்குரிய சித்தாந்த உண்மைகளை தருக்க முறையில் நிலைநாட்டுவதாகிய சிவஞான சித்தியாரின் விரிவும் அதனை கற்க புகுவோர்க்கு மலைப்பினை உண்டு பண்ணுவதாய் உள்ளது.
எனவே கற்கிறவனுக்கு சொல்லப்படுகிற நூல் அளவுக்கு அதிகமான சுருக்கமாக இருந்தாலும் இடர் செய்யும். அதுபோலவே அளவுக்கு அதிகமான விரிவாக இருந்தாலும் கற்கிறவனுக்கு அதிலே இடர் ஏற்படும். மேற்சொன்ன ரெண்டு முதல் நூல்களையும் சுட்டிக்காட்டி சிவஞான போதம் மிகச் சுருக்கமாக இருக்கிறது என்ற சூத்திரத்தோடு இந்த வேலை முடிந்து போய்விடுகிறது. அப்போ அதனுடைய சுருக்கம் நம்ம மாணவனுக்கு இடங்கள். சிவஞான சித்தியார் நூலினுடைய விரிவு, அவர் மாற்று சமயங்களை எல்லாம் கண்டித்து விவரங்கள் எழுதுகிற அந்த விரிவு என்பதும் முடியாத காரியமாக இருக்கிறபடியால் இரண்டுக்கும் இடைப்பட்ட நூலாக ஒரு நூலை செய்ய வேண்டும் என்று சிவப்பிரகாசத்தை செய்கிறார் என்கிறார்.
எனவே போதம் போல் சுருங்காமலும் சித்தி போல் விரியாமலும் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாய் யாவரும் அச்சமின்றி அணுகுவதற்கு ஏற்றதாய் அமைந்த ஒரு நூலை செய்து தருதல் வேண்டும் என்னும் கருணையினால் செய்ததே சிவப்பிரகாசம் என்னும் நூலாகும். பவப்பிரகாச படரிருள் விழுங்கும் சிவப்பிரகாசம் என குறிப்பிடுகின்றார். பிரகாசம் என்பது இருமுறை வந்துள்ளது, ஆயின் வெவ்வேறு பொருளில் வந்துள்ளது. முதலில் உள்ள காசம் நோய் என பொருள்படும். பிரகாசம் என்றால் மிகுந்த நோய் என்பது பொருள். அடுத்துள்ள காசம் ஒளி என பொருள்படும். பிரகாசம் என்பதற்கு மிகுந்த ஒளி என்பது பொருள். எனவே பிறவியாகிய நோயை தோற்றுவிக்கின்ற பரந்த ஆணவ இருள் முழுவதையும் ஓட்டுகின்ற சிவஞானமாகிய ஒளி என்பது அத்தொடரின் பொருளாய் அமைகின்றது.
இதெல்லாம் வரங்கள் ஒரு நூலுக்குள்ளே மொழி படிக்கிறோம். பவப்பிரகாசம் என்றால் நாங்கள் என்றால் அதை வேற விதமாகத்தான் பொருள் கொண்டிருப்போம். பவப்பிரகாசம் என்பது பவத்தை பற்றி இருக்கக்கூடியதாகிய பிறவியாகிய நோய் என்று அதற்கு பிரகாசம் என்பது நோய் என்பதை மிகுந்த நோய் என்று அதை எடுக்கிறார். பிறகு அடுத்த வரியிலே வருகிற பிரகாசம் என்பது ஒளி என்று எடுக்கிறார். அவர்கள் எல்லாம் சும்மா தம் இஷ்டத்துக்கு எடுத்திருக்க மாட்டார்கள். அந்த அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் இருக்கும். அகராதியை போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் இருக்கும். ஆகவே அதை கொண்டு முதல் வரியிலே வருகிற பிரகாசம் உயர் நோய், அடுத்த வரியிலே வருகிற பிரகாசம் உயர் ஒளி என்று எடுக்கிறார். முடிந்தால் அந்த அந்த தொடரை கூட ஒரு தடவை நீங்கள் வாசித்து விட்டு தொடரலாம்.
பவப்பிரகாச படரிருள் விழுங்கும் சிவப்பிரகாசம் என குறிப்பிடுகின்றார். பிரகாசம் என்பது இருமுறை வந்துள்ளது, ஆயின் வெவ்வேறு பொருளில் வந்துள்ளது. முதலில் உள்ள காசம் நோய் என பொருள்படும். பிரகாசம் என்றால் மிகுந்த நோய் என்பது பொருள். அடுத்துள்ள காசம் ஒளி என பொருள்படும். பிரகாசம் என்பதற்கு மிகுந்த ஒளி என்பது பொருள். எனவே பிறவியாகிய நோயை தோற்றுவிக்கின்ற பரந்த ஆணவ இருள் முழுவதையும் ஓட்டுகின்ற சிவஞானமாகிய ஒளி என்பது அத்தொடரின் பொருளாய் அமைகின்றது. நிலத்தை வளைத்து சூழ்ந்திருக்கும் கடலை நிலமகள் தன் இடையில் உடுத்தி இருக்கும் ஆடை என வருணிக்கிறார். நரலை என்பது கடல்.
பொதுச்சொல் அறிமுகம். நரலை, வார்த்தையை சொல்லுங்கள்.
நரலை.
நரலை, நானும் இன்றைக்கு தான் கேள்விப்படுகிறேன். நரலை என்பது கடலுக்கான ஒரு சொல்.
இந்நிலத்தை சூழ்ந்த கடல் ஏழு ஆகும். இத்தொகைக்கு நாலு மடங்கு ஆகிய அகதாவது 28 என்னும் எண்ணிக்கையுள்ள கடல்கள் வேறு உள்ளன. அவை சிவாகமங்கள் என்னும் கடல்களாகும். அவற்றை கடத்தற்கு உதவும் மரக்கலம் ஒன்று உண்டு. அதுவே சிவப்பிரகாசம் ஆகிய நூலாகும்.
உலகை சூழ்ந்த கடலை ஏழு கடல் என்று சொல்லி அது போல நான்மடங்கு கடல் ஆகமக்கடல் இருக்கிறது என்கிறார். ஆகமக்கடல் என்பது ஆகம நூல்களினுடைய எண்ணிக்கையை சொல்லுகிறார். அது மூலாகம மூலாகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். இப்பொழுது அவை ஒன்றும் பெரும்பாலும் கிடைப்பதில்லை என்பது பெரியவர்களுடைய முடிவு. அந்த ஆகமங்கள் 28 இருக்கிறபடியால் இந்த ஏழு கடலை நான்கு மடங்காக்கி ஏழு நான்கு 28 கடல் என்று அதை வகுக்கிறார். இந்த கடலை கடப்பதற்கு ஏதாவது ஒரு படகு வேண்டும் அல்லவா? அந்த சாதாரண கடலை கடப்பதற்கு படகு போல படகு இருப்பது போல இந்த கடலை கடப்பதற்கு ஆகம கடலை கடப்பதற்கான படகாக சிவப்பிரகாசத்தை கொண்டு அந்த படகை ஓட்டுவதற்கான துடுப்பாக அல்லது மழுமையாக திருவருள் பயனை காட்டப் போகிறார்.
அதனை சைவ நூல் சலதி நொய்தினிற் கடத்தும் மரக்கலம் என்கிறார். இந்நூல் ஒன்றை கத்து தேர்ந்தால் சிவாகமங்களின் பொருள் அனைத்தையும் தேர்ந்து தெளிந்ததாய் முடியும் என்பது கருத்து. சிவப்பிரகாச நூல்
சைவ நூல் என்றால் ஆகமத்தை குறிப்பது குறிக்கும் என்பது நம்முடைய நூல் மரபிலே ஒரு செய்தி இருக்கிறது. இப்ப வேதநரிக்க தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்றால் வேதம் ஆகமம் இரண்டையும் சிறப்பிப்பதற்காக அவர் பிறந்தார் என்று கொண்டு சொல்வார். சம்பந்தருடைய தோற்றத்தின் போது வேதநரை தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய மிதவாய் மலர்ந்தெழுத சீத வள வயற்புகழி தெரிஞான சம்பந்தர் என்று பெரிய புராணத்திலே சொல்வார். வேதநரி என்பது அவர் மறை வேதங்களுக்கும் பொறுப்பாக அவர் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவர் என்றபடியால் அது சிறக்கவும் வந்தார். சைவ நெறியிலே பக்தி நெறியிலே பாடுதினாலே அவர் சித்தாந்தம் முதலிய தத்துவங்களுக்கான விளக்கங்களை மேற்கோளாக பாடியவர் என்றபடியால் சைவ நெறி என்றார். இரண்டையும் இந்த சைவ நெறி என்று சொல்கிற பொழுது ஆகமங்களை குறிக்கிற வழக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சொன்னேன்.
சிவப்பிரகாச நூலுக்கு உதவியாக திருவருட்பயனை செய்தொருளினார் உமாபதி சிவம். திருவருட்பயனை முதலில் தெரிந்து கொண்டு அது காட்டும் வழியிலேயே சிவப்பிரகாசத்தை பயின்றால் சித்தாந்த பொருளை முட்டின்றி இனிது விளங்கிக் கொள்ள முடியும். எனவே சிவப்பிரகாசம் சிவாகமக் கடலை கடத்தும் மரக்கலம் என்றால் திருவருட்பயனை அதனை நடத்தும் மாலுமி என்னலாம். இவ்வாறு கூறி அவ்விரு நூல்களை பற்றிய சரியான மதிப்பீட்டினை அளித்துள்ளார் பாயிர ஆசிரியர்.
இதுவரைக்கும் பாயிரன் படிப்போம். நேற்று படித்தது வரையும் படித்து இதையும் படிப்போம்.
திருமகள் பிறந்த விரிதிரை பார்க்கடல் சூறையங் கடுங்கால் சுழற்றுபு எடுப்ப அலைவது அறையெழுந்த அண்டம் மீ படர்ந்து நிலைபெற நின்ற நெடுந்திரள் அன்ன இன்னல் தீர் இன்ப நன்னலம் சுரத்தலின் விளங்கடில் தருமம் திரண்டு வீத்திருந்த வண்ணமும் போலும் அண்ணல் தன் கையிலை காவலிற் புறக்கும் கண்முதற் கடவுள் நந்திதாள் சுமந்து வந்த வழித்தோன்றல் பெண்ணையாறு உடுத்த வெண்ணை நின்று உறுத்த தொண்டர்கள் இதய முண்டகம் மலத்தும் விஞ்சைவாள் இரவி மைக்கண்ட தேவன்.
நிறுத்தி திருப்பி முதல்ல இருந்து தொடர் தொடராக படித்து பொருளை சொல்லி பாருங்கள்.
திருமகள் பிறந்த விரிதிரை பார்க்கடல்.
புரியுது, அதாவது திருமகள் அவதரித்ததாகிய பார்க்கடல்.
சூறையங்கடுங்கால் சுழற்றுபு எடுப்ப.
சூறையங்கடுங்கால், கால் என்பது காற்று, கடுமையான சூறை காற்று அதை அள்ளி எறிய.
அலைவது அறை எழுந்து அண்டம் மீ படர்ந்து,
அது அண்டத்தின் மேலே எழுந்து அந்த பாற்கடல் வெளியே மிதந்து நிற்பது போன்று.
நிலைபெற நின்ற நெடுந்திரள் அன்ன,
நிலைபெற நின்ற
நெடுந்திரள் அன்ன,
அந்த அந்த பாற்கடல் பெரும் திரளாக மேலே நின்றது போல மேலோட்டமாகத்தான் பொருள் சொல்லிக் கொண்டு போகிறேன். நீங்கள் பிறகு நேரம் கிடைக்கிற பொழுது சொல்லுக்கு சொல் பாருங்கள்.
இன்னல் தீர் இன்ப நன்னலம் சுரத்தலின் விலங்கடில் தருமம் திரண்டு வீற்றிருந்த,
அது என்ன செய்கிறது என்றால் அந்த கைலை இன்னல் தீர்
இன்ப நன்னலம் சுரத்தலின்,
நன்னலம் சுரத்து பேரின்பமாகிய நன்னலின்பம் என்பது இங்கே பேரின்பம். துறவி இந்நிலை நீக்குகின்றேன் இதற்கு பொருள் சொல்லுவது துன்பம் நீக்குவதற்கு சாதாரணமாக சொல்லக்கூடாது. துறவியாகிய பெருந்துன்பத்தை நீக்குகின்ற அந்த நன்னலத்தை சுரக்கின்ற காரணத்தினாலே இது.
விலங்கடில் தர்மம் திரண்டு வீற்றிருந்த,
அதாவது தர்மம் என்பதற்கு இங்கே பொருள் சொல்லுகிற போது சிவபுண்ணியம் என்று சொல்ல வேண்டும். விளங்குகின்ற சிவபுண்ணியம் திரண்டு நின்றாற் போலவும், மேலே பாற்கடலிலே சொன்னது போலது பாற்கடல் ஆகாயத்திலே எழுந்து நின்றாற் போலவும் சிவபுண்ணியம் திரண்டு நின்றாற் போலவும்,
விலங்கடில் தருமம் திரண்டு வீற்றிருந்த வண்ணமும் போலும் அண்ணல் தன் கையிலை,
அதே ரெண்டு ரெண்டு ஓமி கேட்டது போல இருக்கின்றதாகிய நம் பெருமானுடைய கைலை மலை.
காவலிற் புறக்கும் கண்ணுதற் கடவுள் நந்திதாள் சுமந்து வந்த வழித்தோன்றல்.
காவலில் புறக்கும், புறத்தல் என்பது காத்தல், அதனாலேதான் திருமாலுக்கு புரந்தரன் என்று பெயர். புறத்தை காக்கிறபடியால் புறத்தல் என்றால் காத்தல். காவலில் புறக்கும் யார், அந்த இமயத்தை யார் காவல் செய்கிறார்கள் என்றால் கண்ணுதல், அது அந்த சொல்லுங்க அந்த தொடர
காவலில் புறக்கும் கண்ணுதற் கடவுள்
தொடர்ந்து அடுத்த வரியும் கண்ணுதற்கடவுள் நந்தி,
நந்திதாள் சுமந்து வந்த வழித்தோன்றல்,
கண்ணுதற்கடவுள் நந்தி அவர்தால் வணங்கி என்று தொடங்குகிறார். அப்போ கண்ணுதற்கடவுள் நந்தி என்றால் சிவபெருமானே நந்தி என்று சாதனால்தான் அவர் அப்படி உரை எழுதினார். சிவனாகிய நந்தி என்றால் அவருக்கு அவரை
சம்பு,
சம்பு என்று சம்பு என்றால் லிங்கம் சிவன், ஆகவே அவரை சம்புவாக இருக்கக்கூடிய அந்த நந்தி.
பெண்ணையாறு உடுத்த வெண்ணை நின்று உறுத்த,
பெண்ணையாரை தன்னுடைய சேலையாக உடுத்த திருவெண்ணை நல்லூரிலே
நின்று உறுத்த, பெண்ணை நின்று உறுத்த,
உடுத்தவா உறுத்தவா
உறுத்த சின்னராங்க
உறுத்த மேலபடி
உறுத்த, பெண்ணையாறு உடுத்த வெண்ணை நின்று உறுத்த தொண்டர்கள் இதய முண்டகம் மலர்த்தும்.
அந்த சொற்களுக்கு பொருளர் என்ன நுட்பமாக இருப்பாருங்க, அதுல அவருக்கு என்னவென்றால் சூரியனை போல தொண்டர்களுடைய உள்ளமாகிய தாமரையை மலரச் செய்கின்ற
விஞ்சைவாள் இரவி மைக்கண்ட தேவன்,
வித்தை நிரம்பிய விஞ்சைவாள் என்றால் வித்தை நிரம்பிய சூரியனை போன்ற இருக்கக்கூடியவராகிய ஞான ஒளியை தருகின்ற மைக்கண்ட தேவர்.
மறையகத்து அடக்கிய ஒரு தனி குடிலையின்
மறையகத்தடங்கிய ஒரு தனி குடிலையில்
அருள் நூல் நிறைந்த பொருள் முழுதுணர்த்தும் ஆடி போல கூடிய காட்சியின் புகழ் சிவஞான போத நூல் தொகுத்த,
அதாவது வேதங்களை முழுமுதுமாக உட்கொண்டிருக்கக்கூடியதாகிய ஆகம நூல்களை விளக்கம் செய்வதாகிய சிவஞான போதத்தை நமக்கு தந்தருளிய நான் மேலோட்டமாகத்தான் பொருள் சொல்லுகிறேன், அதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊரிலே அந்த வழக்கம் இருந்ததோ என்ன இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. யாழ்ப்பாணத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது, புராணங்களை கோயில்களிலே படிக்கிற முறை என்று ஒரு முறை இருக்கிறது, புராண படிப்பு என்று சொல்வார்கள். கோயில்களில் இப்ப இப்ப குறைந்து விட்டது. முந்தி அந்த புராண படிப்பு யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு தனி அடையாளமாக இருந்தது. அதனாலேதான் எங்களுடைய பண்டிதமணி கணபதி பிள்ளை என்கின்ற பேரறிஞர் யாழ்ப்பாண கலாசாரத்தை கந்த புராண கலாசாரம் என்பார். ஏனென்றால் கந்த புராண படிப்பு நடக்காத முருகன் கோயில் இருக்காது. அதை என்று எப்படி அதை என்ன அதற்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், ரெண்டு குழுவினராக பிரிந்து இருப்பார்கள். படித்தல் முறை சிறந்ததற்கான காரணம் சொல்லி இருந்து கொண்டு ஒருவர் செய்யுளை வாசிப்பார், அது கொஞ்சம் இசை சேர்த்து வாசிப்பார். ஒவ்வொரு வாடியாக வாசிக்க வாசிக்க எதிரிலே இருக்கிறவர் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லுவார். அது ஒரு கட்டாயமாக கருதப்படும். அதை வைத்து அந்த உரை சொல்லுகிறவருடைய திறமை கணிக்கப்படும். அந்த பாடல் வரியிலே நாலு சொல் வந்தால் நாலு சொல்லுக்கும் பொருள் சொல்லி உரை சொல்வார். இவர் பாட அவர் உரை சொல்வது, இவர் பாட இப்படி உரை சொல்வது. இதைத்தான் புராண படிப்பு முறையிலே இன்றைக்கும் அது பேணப்படுகிறது. ஆனால் பெருமளவிலேயே ஒரு காலத்திலே பெருமளவிலே பேணப்பட்டது. இந்த பாடல்களை படிக்கிற பொழுது அப்படி படித்து பழகினால் சொல்லுக்கு சொல் பொருளும் தெரியும், சொற்பயிற்சியும் நன்றாக வரும். இந்த நூலிலேயும் நமக்கு ஆழமான பயிற்சி உண்டாகும். ஆகவேதான் அந்த வரிகளை பார்த்து பார்த்து பொருள் விளங்க வேண்டும் என்று அந்த முயற்சி செய்கிறேன். அது எனக்கும் பெரிய கைவந்த கலை இல்லை, முடிந்த அளவு விளங்கின அளவு நீங்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். இனி நாங்கள் நூலுக்குள்ள நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம்.
திருவருட்பயன் இரண்டே அடிகளை உடைய குரல் வெண்பாவால் ஆனது. சித்தாந்த பொருள்களை 10 அதிகாரங்களாக வகுத்து கொண்டு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குரல்களை அமைத்து ஓமை ஒட்டு முதலிய அணிநலம் சிறக்க ஆற்றாமை இரக்கம் சினம் முதலிய உணர்ச்சிகள் ஆங்காங்கே வெளிப்பட ஆசிரியர் நூலை கொண்டு செல்லும் போக்கு திருவள்ளுவரின் போக்கினை அடியொற்றியதாக உள்ளது. மேலும் திருவள்ளுவர் வீட்டியல் பற்றி குறிப்பாகவே சொல்லி சென்றார். அதனை தெளிவாக எடுத்தோதி அவரது உள்ள கிடக்கை இது என புலப்படுத்தியவர் உமாபதி சிவம். இதனால் தெள்ளுசீர் புலமை வள்ளுவன் தனக்கோர் நற்றுணை உடைத்து என கற்றவர் களிப்புறுகின்றனராம். ஞானாசிரியர் சிவமே என்பது சைவ நூற்கொள்கை. அம்முறையில் சிவபெருமானே உமாபதி சிவனாராக இருந்து திருவருட்பயனை உலகிற்கு வழங்கினார் என கூறி முடிக்கின்றார். அகல்பொருள் தேர்தற்கு அருமையும் ஆங்கவன் சம்பிரதாயத்து அந்தமில் வான்பொருள் உலவா பெருங்களி உள்ளம் படைத்த பண்பின் மேதகைய சண்பயர் கோமான் தற்பலன் தேரா பற்பல சமயிகள் மலைத்தலை கொன்மூ மாருதம் மறைந்தன தலைத்தலை எரிய தான் இனிது உரைத்த புகழ் சிவஞான போத உள்ளுரையாம் திகழ் சிவஞான சித்தியின் விரிவும் என்போல் மருண்ட புன்புல மாக்கள் தீரா இடும்பையும் திருவுளம் கொண்டு தன் ஆரா காதலின் ஆக்கியோனாக பாயிடம் கொண்ட தன் நாயிடம் கொண்டு பவப்பிரகாச படரிருள் விழுங்கும் சிவப்பிரகாச திருப்பெயர் மேவி தரைமகள் மருங்கில் பறிவுடன் வளைத்த நரலையின் தொகைக்கு நான் மடங்கு உடைய சைவநூர் சலதி நொய்தினில் கடத்தும் மரக்கலம் அதற்கு மாலுமி ஒப்ப எழில் ஈரைந்தும் வழுவரப் புணர்த்து தெள்ளுசீர் புலமை வள்ளுவன் தனக்கோர் நற்றுணை உடைத்தன கற்றவர் கழிப்ப அருட்பயன் என்னா அதற்கொரு நாமும் தெருப்பட புனைந்து செந்தமிழ் யாப்பில் குரலடி வெள்ளை 100 இயம்பினன் மற்றவன் புலியூர் வளநகர் கீழ்பால் கொற்றவன் குடியிற் குடிகொண்டு உறைந்த பூசுரன் உறைந்த புதுமதி வேணியும் காசுரும் கண்டமும் கறந்த தேசிகன் உமாபதி சிவன் என்பவனே.
சட்டதிட்டமான முன்னுரை என்பது இதுதான். அதாவது இந்த நூலிலே அவர் என்ன செய்கிறார், எந்த வழி வந்தார், என்ன சொல்கிறார், என்ன யாப்பிலே சொல்கிறார் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆகமக்கடலாகிய அந்த பெருங்கடலை உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 7 கடல் போல 4 மடங்கு உள்ளதாகிய 28 மூலாகமங்களினுடைய கருத்தையும் விளக்கம் செய்வது போல அவராலே ஆக்கப்பட்ட சிவப்பிரகாச நூலுக்கு விளக்கம் செய்கிற நூலாக இந்த திருவருட்பயன் அமைகிறது. கட்டவன்குடி என்ற ஊரிலே வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியார் செய்த இந்த நூல் என்பதை அதற்கு ஒரு நல்ல சிறந்த பாயிரமாக பாயிரவன் பாடலாக அதை ஆக்கி தந்திருக்கிறார். இதற்கு மேலே நூலிலே என்ன இருக்கிறது? இவருடைய வரலாற்றிலேயும் சில சம்பவங்களை நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அருணந்தி சிவாச்சாரியார் பற்றி சொல்லுகிற பொழுது, மெய்கண்டதேவர் பற்றி சொல்லுகிற பொழுது சில செய்திகள் சொல்லி இருக்கிறேன். மெய்கண்டதேவர் யார் என்று கேட்டால், அருணந்தி சிவாச்சாரியாருடைய அருணந்தி சிவாச்சாரியார் யார் என்று கேட்டால், மெய்கண்டதேவருடைய தந்தையின் குரு. அந்த செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மெய்கண்டதேவரைத்தான் நாங்கள் மூல முதல்வராக கருதுகிறோம். அந்த மெய்கண்டதேவருடைய தந்தையின் குருவாக இருந்தவர் அண்ணந்தி சிவாச்சாரியார். பின்னாளிலே இந்த பிள்ளையிடம் வந்து அவர் ஆணவம் என்றால் யாது என்று கேட்டதும், பெருவிரலாலே அவரையே தன்னை என்ன சுட்டு விரலாலே அவரையே சுட்டி காட்ட அவருடைய ஞான தெளிவை உணர்ந்து அண்ணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டதேவருக்கு சிஷ்யனாக மாறுகிறார். அவருடைய தந்தையின் குருவாக இருந்தவர் மகனுடைய சிஷ்யனாக மாறியது செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அதிலே அவர்களுடைய ஞான தெளிவு, அதாவது அப்படி காட்டுகிற தெளிவோடு அந்த பிள்ளை இருந்தார். இந்த பிள்ளை காட்டினுடனே கோபப்படாமல் அதை ஒத்துக்கொண்டு தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மாற்றமடைகிற நிலைமைக்கு அருணந்தி சிவாச்சாரியார் இருந்தார் என்கின்ற செய்திகளை எல்லாம் முன்பும் நான் உங்களுக்கு வகுப்புகளிலே சொன்ன ஞாபகம் இருக்கிறபடியால் அதை விரிவாக சொல்லவில்லை. அந்த அருணந்தி சிவாச்சாரியருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் நூல் ஏதும் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு அதுல நூல் விதமாக சொல்ல தெரியவில்லை. அவருடைய சிஷ்யராக இருக்கிறவர் தான் உமாபதி சிவாச்சாரியார். அவர் மறைஞான சம்பந்தருக்கு சிஷ்யரான செய்தியை சுவையான ஒரு கதையினூடாக சொல்லுகிறார்கள். இவர் தில்லைவாள் அந்தனர் என்ற காரணத்தினாலே கோயிலிலே அவருக்கு தனி மரியாதை அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. தில்லைவாள் அந்தனர்கள் பூஜை முறை வைத்து பூஜை செய்வார்களாம். இன்னென்ன குடும்பத்துக்கு இன்னென்ன நாளிலே பூஜை என்று இருக்குமாம். அப்படி பூஜை செய்கிற பொழுது பூஜை செய்கிற அந்தனரை பல்லக்கு கொண்டு போய் முறைப்படி கௌரவத்தோடு கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு வருவார்களாம். இது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. அப்போ ஒரு முறை உமாவதி சிவாச்சாரியாருடைய பூசை, அவரை போய் பல்லக்கில் ஏற்றி பந்தங்கள் எல்லாம் பிடித்து முறைப்படி மரியாதையோடு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கோயிலினுடைய ஒரு ஓரத்திலே இந்த மறைஞான சம்பந்தர் படுத்திருக்கிறார். அவர் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கிறார். ரொம்ப கௌரவமாக இவர் அழைத்து வருவதை பார்த்த உடனே அவர் இருந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருப்பார் போல இருக்கிறது, பட்ட கட்டையில் பகல் குருடு போவதை பார் என்றாராம். பட்ட கட்டையில் பகல் குருடு போவதை பார் என்றாராம். இந்த சத்தம் காதலை விழுந்தோடனே பல்லக்கை நிறுத்திவிட்டு உமாவதி சிவாச்சாரியார் வாங்கிவிட்டார். அவருக்கு அந்த பொருள் புரிந்தது. அதாவது பல்லக்களை தூக்கி கொண்டு வருவது என்பது ஒரு மரியாதையாக நாங்கள் நினைக்கிறோம், அது உயிருள்ள மரம் கூட இல்லை பட்ட கட்டை என்பது பல்லக்கை சொன்னார். பட்டப்பகலிலே போகிற பொழுதும் பந்தம் பிடித்து கொண்டு போவதனாலே அது பகல் பொருள், இவருக்கு கண் பார்வை இல்லாதபடியேதான் அந்த வெளிச்சம் காட்டுகிறார்கள் என்ற அர்த்தத்திலே பட்ட கட்டையில் பகல் பொருள் போகுது பார் என்ற உடனே தன்னுடைய குற்றம் உணர்ந்து கொண்டார் உமாவதி சிவாச்சாரியார். தான் ஒரு உயர்ந்தவர் பிராமணர் அந்த கூறியவர் இதெல்லாம் மற்றவராண்டா ஆளை வச்சு அடிச்சு முடிச்சிருப்பார் அப்படின்னா நடக்குது. இவர் பட்டவட்டையில் பகல் குருடு போகுது என்று சொன்ன உடனேயே ஞான தெளிவுண்டாகி இறங்கி அவரை வணங்கி அவரோடு பிறகு அவர் அதை பல செய்தி சொல்வார்கள். அவர் போய் ஒரு முறை அவருக்கு பின்னாலேயே போகிறார். நல்ல குரு ஞான குரு ஒரு சிஷ்யனை திடீரென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் போற இடமெல்லாம் போகிறார். அங்கே ஒரு இடத்திலே இந்த இது என்ன துணிக்கு போடுகிற கூழ், அவர் அந்த அந்த ஞானி பசிக்கிற பொழுது எங்கேயாவது கை நீட்டுவார் போல இருக்கிறது. கை நீட்டுகிற இடத்திலே அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை சாப்பிடுவார். ஒரு தறி நெய்கிற இடம் இருக்கிறது, அங்கே போய் இவர் பசிக்கு ஏதோ உணவு கேட்கிறார். அவர்கள் இது சாமியார் தானே, இவருக்கு என்ன முக்கியமான சாப்பாடு என்று இந்த தறிக்கு போடுகிற மா கூழ் இருக்க அதை கொண்டு வந்து ஊத்துக்கிறார். யாருக்கு? மறைஞான சம்பந்தருக்கு. பின்னாலேயே இவரும் போறார். அப்படி கூட அந்த மா கூழை கையேந்தி வாங்கி குடிக்கிறார். அப்படி வாங்கி குடிக்கிற பொழுது அந்த கை வழியாக வந்த அந்த மா கூழ் முழங்கை வழியாக கீழே வழிகிறது. பின்னாலே வந்த உமாபதி சிவாச்சாரியார் அதை ஏந்தி குடித்தார். அந்த காலத்துல நீங்க நேற்று பங்கத்திலே வாழ்ந்தனர் என்றால் எவ்வளவு ஆசாரங்கள் பார்த்திருப்பார்கள். அதை வாங்கி குடித்த உடனே இவர் தனக்கு மாணாக்கராகக்கூடியவர் என்று மாணாக்கினார் மாணாக்கராக்கினார் என்று ஒரு கதை.